அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலையில செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள்ல உளவே உயிர் என்ற சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று இயற்கை வேளாண்மையில் நீர் மேலாண்மை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை உதவி பயிற்றுநர் முனைவர் மு ராஜசேகர் அவர்கள் தற்போது நம்மோடு இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் மற்றும் விவசாய பெருமக்களுக்கு எனது அன்பு வழக்கம். எனது பெயர் முனைவர் ராஜசேகர். வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் குடுமியான் மலையில் உதவி பயிற்றுநராக பணிபுரிந்து வருகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை வேளாண்மையில் நீரினை எவ்வாறு பராமரிப்பது அல்லது மேலாண்மை செய்வது, இயற்கை வேளாண்மையில் நீர் மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பை பற்றி கலந்துரையாட போகிறோம். சில பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை வேளாண்மையில் நீரோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஸோ மனிதனோட உடம்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு தாவரமாக எடுத்துங்க, ஸோ தாவரங்களில் பார்த்தீங்கன்னா 60-90% நீரால் ஆனது. அந்த நீர் வந்து மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா 25%. ஒரு மண் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு மண் எடுத்தீங்கனாலும் அதில் 50% தான் மண் இருக்கும், மீதி 50% இடைவெளி தான் இருக்கும். அந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா 25% காற்றாலும் 25% நீராலும் இருக்கும். அந்த நிலத்தில் இருக்க அந்த நீர் தான் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்குது. இந்த ஒளிச்சேர்க்கை செய்து நமக்கு தேவையான புரதம், கார்போஹைட்ரேட் அவையெல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கும் அந்த நீர் தான் பயன்படுது. அப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ரசாயன இடுபொருட்கள் வந்து நம்ம இயற்கை வேளாண்மையில் தவிர்க்கிறோம். ஆனால் நீங்களே சொல்கிறீங்க, வள்ளுவர் சொல்லியிருக்காரு நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்த நீரில் தவிர்க்க வேண்டிய நீர் அல்லது பயன்படுத்த இயலாத நீர் அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஆமாம், நீருக்குமே கட்டுப்பாடு உண்டு. எப்படி ரசாயன உரங்களை வந்து இயற்கைக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீருக்கும் ஒரு தரம் இருக்குது. இந்த தரம் இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம், நீரின் கார அமிலத்தன்மை. அந்த காரம் ஈரத்தன்மை பார்த்தீங்கன்னா 5.5-6.5 இருக்கணும். ஸோ அது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த நீரை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அடுத்து மின் கடத்துதிறன், மின் கடத்துதிறன் சொல்லுவோம், அது வந்து 2 dB அப்படின்னு சொல்லுவோம், 2 யூனிட்டுக்கும் கீழே இருக்கணும். அது இல்லாமல் உப்புத்தன்மை, நீரோட உப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 1 லிட்டர் தண்ணியில் 1.5 கிராம் என்ற அளவுக்கு கம்மியாக உப்புத்தன்மை இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணியை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ என்னோடய கேணியிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா சுவையாக தான் இருக்குது, உப்பு தண்ணி கிடையாது. நான் அந்த தண்ணியும் பரிசோதனை பண்ணணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அல்லது நான் பரிசோதனை பண்ணாமலே அதில் வந்து உப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு சிலர் கேட்பீங்க. உங்களோட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் வந்து வாகனத்தை கழுவுவீங்க, ஒரு சில பொருட்களை வந்து அதில் வந்து கழுவுவீங்க. நீங்கள் அந்த தண்ணியை அவங்க கிணத்து தண்ணி குடிக்க நல்லா தான் இருக்கும். அதை எடுத்து ஒரு கண்ணாடியிலேயோ அல்லது ஒரு பாத்திரத்துலேயோ லேசாக தெளிச்சு விடுங்க. தண்ணியை ஊற்ற வேணாம், தண்ணியை கீழே தொட்டுட்டு கையில் இருக்க அந்த ஈரத்தை கண்ணாடியில் சிந்தி விடுங்க. அந்த தண்ணியை துடைக்காமல் தானாக ஆவியாக விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் உப்பு படிஞ்சிருக்கும். அதை வச்சு அந்த தண்ணியில் எந்த அளவுக்கு உப்புத்தன்மை இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குடிக்க நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ அந்த உப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா 1.5 கிராம் தான் ஒரு லிட்டருக்கு இருக்கணும், அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா பயன்படுத்த இயலாது. அடுத்து பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம், கரிய காடியன் உப்பு அப்படின்னு சொல்லுவோம், அது 5 mEq கம்மியாக இருக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை கூட சொல்லுவோம். இப்போ பயிர்களுக்கு வந்து சிறந்த பாசன நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பண்ணுவாங்க அல்லது சாயந்தரத்துக்கு மேலே, பொழுது சாய்ந்து சாயந்தரமாக பண்ணுவாங்க, வெயில் நேரத்தில் பொதுவாக பண்ண மாட்டாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிரோட வெப்பநிலை, மண்ணோட வெப்பநிலை, நம்ம பாசனம் பண்ணுற நீரோட வெப்பநிலை, 3 சமநிலையில் இருக்கணும். அந்த வெப்பநிலை மாறும்போது பயிர் வந்து அந்த வெப்பநிலை மாறுபாட்டை சமாளிக்க முடியாமல் பயிரோட அந்த வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அதனால் சிறந்த வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25-30°C தண்ணீரோட வெப்பநிலை இருந்தது அப்படின்னா நம்ம அந்த தண்ணியை தாராளமாக பயன்படுத்தலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவீங்க, நான் வந்து மழை தண்ணி தான், இப்போ ஆற்றுல கால்வாயில் தண்ணி வருது, எல்லாமே டேமில் மழை பெஞ்சு தேங்கின தண்ணி தானுங்க சார், அதை தானே நான் பாசனம் பண்ணுறேன், அதில் நான் அதுலேயுமே நான் அந்த மாதிரி தரமெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அதில் வந்து காரமிலத்தன்மை சரியாக இருக்கும், மின் கடத்து திறன் சரியாக இருக்கும், எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தீமை விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அதில் எப்படி வருது, மழை தண்ணியில் எப்படி வருதுன்னு கேட்பீங்க. இப்போ ஒரு ஆறு எடுத்துக்கோங்க, ஆற்றுக்கு வர்ற தண்ணி டேம்லேருந்து மழை தண்ணி தான் வருது. அதில் வந்து ரசாயன பூச்சிக்கொல்கள் கலப்பு கம்மியாக இருக்கலாம் அல்லது இல்லாமலே இருக்கலாம். ஆனால் நகரங்களிலிருந்து வெளியேற கழிவு நீர் அதில் கலக்கும்போது பார்த்திங்கன்னா சால்மோனெல்லா அப்புறம் ஈக்கோலி அந்த மாதிரி ரெண்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரியல் சொல்லுவோம். அந்த ஈக்கோலி அப்புறம் சால்மோனெல்லா பாக்டீரியா பார்த்திங்க அப்படின்னா 100 மில்லிக்கு 1000 கவுண்ட்டு தான் வரணும். ஸோ அந்த கவுண்ட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா பயிரோட வளர்ச்சியையும் பாதிக்கும், பயிரோட தரத்தை பாதிக்கும், அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்போ அந்த தண்ணியை வந்து எப்படி பரிசோதனை செய்கிறது, எங்கேருந்து எடுக்கிறது? ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், மண் வந்து நல்ல மண்ணாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து தண்ணி வந்து எடுக்கும்போது போரில் இருந்தோ அல்லது மோட்டார்லேருந்தோ நேரடியாக எடுக்காமல், கிணற்று நீர் பாசனம் இருந்தால் அந்த தொட்டிலேருந்து எடுக்காமல் பாசனம் செய்து பாசன நிலத்தில் தேங்குகிற தண்ணியை எடுத்து அந்த தண்ணியாக நீங்கள் வந்து பரிசோதனை கொடுக்கணும். பரிசோதனை மையங்கள் இருக்குது, நிலத்துலேருந்து அந்த நீரை எடுத்து பரிசோதனை மையத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா எது எது எந்த லெவலில் எந்த அளவில் இருக்குது, பயன்படுத்தலாமா, பயன்படுத்துறதுக்கு உகந்ததா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டறிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நீரை பரிசோதனை செஞ்சிட்டோம். பரிசோதனை செஞ்ச நீர் பார்த்திங்கன்னா நல்ல நீராக தான் இருக்குது. அடுத்து அந்த நீரை வந்து நான் வயலில் வந்து பாசனம் பண்ணிட்டேன், பாசனம் பண்ண நீர் வந்து வழிஞ்சு வெளியே ஓடாமல் கொடுக்குற நீர் வந்து சீக்கிரமாக மண்ணுக்குள்ளே இறங்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? இப்போ மழை பெய்யுது அல்லது நீங்களே பாசனம் நல்ல நீரை பாசனம் பண்ணுறீங்க, அந்த நீர் வந்து சீக்கிரமாக மண்ணில் இறங்கணும். இறங்கினா தான் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது, தண்ணி வந்து செலவழியாமல் முழுமையாக பயிருக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம், மண்புழு. ஸோ அந்த மண்புழுவை பார்த்திங்க அப்படின்னா அதோடய எண்ணிக்கையை நம்ம வந்து அதிகப்படுத்தலனாலும் பிரச்சனை இல்லை, நிலத்தில் இருக்க அந்த மண்புழுக்களின் எண்ணிக்கை வந்து குறையாமல் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு மண்புழுக்கள் மண்ணில் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம பாசனம் பண்ணுற நீர் வந்து மண்ணுக்குள்ளே விரைவாக இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் நாட்டுக்கலப்பை, சட்டி கலப்பை, இந்த சுழல் கலப்பையெல்லாம் கொண்டு மண்ணை வந்து உழுவும். உழுவும்போது பார்த்திங்கன்னா அதோடய அதிகபட்ச ஆழம் 15-20 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் போகும். ஆனால் பயிர் பார்த்திங்கன்னா 2 மீட்டர், அதாவது 150 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் வளரக்கூடிய பயிர்கள்லாம் இருக்குது. நீங்கள் உழவு ஓட்டுற அந்த ஆழமான 15-20 சென்டிமீட்டர் ஆழம்ன்றது பயிரோட வேர் வளர்ச்சிக்கும் பத்தாது, நீர் ஆழத்தில் ஆழமாக உள்ளே போகிறதுக்கும் பத்தாது. ஆனால் மண்புழு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது மண்ணில் 300 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் மேலும் கீழுமாக போய் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப மண் வந்து ஆழமாக உழுதுகிட்டே இருக்கும். அதனால தான் அது உழவனின் நண்பன் சொல்கிறோம். ஸோ நீர் நம்ம பாசனம் பண்ணுற நீர் வந்து எளிதாக மண்ணுக்குள்ளே போயிடும், வீணாகாது, அந்த நீர் வந்து வீணாகாது. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து எளிதாக வந்து நீரை வந்து மண்ணுக்குள்ளே செலுத்தலாம் மண்புழு இருந்தது அப்படின்னு. வேறு மாற்று வழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயிரை வந்து சுழற்சி முறையில் பயன்படுத்தணும். குறிப்பாக வந்து ஆழமாக வேரூட்டு வளரக்கூடிய பயிர்கள், துவரை, பருத்தி, அந்த மாதிரி ஆழமாக வேரூட்டு வளரக்கூடிய பயிர்களை வந்து சுழற்சி முறையில் பயிர் செய்யும்போது அதோடய வேர்கள் ஆழமாக இறங்கும். நம்ம சாகுபடி முடிஞ்ச பின்னருமே பார்த்திங்கன்னா அதோடய வேர்கள் வந்து அழிக்கப்படாமல் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த வேர் மூலமாக நீர் வந்து எளிதாக மண்ணில் ஆழமாக போகும். வெயில் காலம் வருது, மே மண் காஞ்சிட்டாலும் பார்த்திங்கன்னா அடிமண்ணில் இருக்க ஈரம் வந்து பயிருக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எளிதாக நீர் வந்து மண்ணுக்குள்ளே செல்வதற்கான வழி. அடுத்து மண் வந்து நல்ல நீரை வந்து சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம், மண்ணுக்குள்ளேயும் அதை எளிதாக உள்ளே செல்வதற்கான வழி வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். அந்த மண்ணுக்குள்ளே நம்ம செலுத்தின நீர் வந்து பயிருக்கு தான் முழுசாக கிடைக்கணும். ஈஸியாக சூரிய வெளிப்பட்டு அவையை வெளியே போயிடக்கூடாது, முழுசாக பயிர் கிடைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இன்னொன்று வழிமுறைகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எரு வந்து அதிகமாகிடணும். எரு நீங்கள் அதிகமாகிடும்போது நம்ம கொடுக்குற தண்ணி முழுவதுமாக மண்ணில் மே மண்டே இருக்கும். ரொம்ப ஆழத்துக்கு ஒரு 3 மீட்டர் 2 மீட்டர் வரைக்கும் போச்சு அப்படின்னா பயிருக்கு கிடைக்கும். அதுக்கும் கீழே ரொம்ப ஆழமாக போயிருச்சு அப்படின்னா அந்த நீர் வந்து பயிருக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் நிலத்தில் எரு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அந்த எரு என்ன பண்ணும் அப்படின்னா அதில் வந்து நுண்துளைகள் அதிகமாக இருக்கும். மண்ணில் பார்த்தீங்கன்னா பெருந்துளைகள் நுண்துளைகள் ரெண்டுமே இருக்கும், நுண்துளைகளில் மட்டும்தான் நீர் இருக்கும். எரு இடும்போது அதிகமான நுண்துளைகள் கிடைக்கும். நுண்துளைகளோட பரப்பளவு அதிகமாக கிடைக்கும்போது அதிகமான நீர் வந்து மேல்மட்டத்திலேயே தேக்கப்படும், அடியில் போகாது, அந்த எருவிலேயே இருக்கும். அதுக்கும் மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், மூடாக்கு போடலாம். பயிர் கழிவுகள், முந்தைய பயிரோட பயிர் கழிவுகள் அல்லது பாலித்தீன் ஷீட், அதை வச்சு நீங்கள் மூடாக்கு மாதிரி மேல் மணற்பரப்பை வந்து மூடுறதுனால சூரிய வெளிப்படாது, மண்ணோட வெப்பநிலை வந்து உயராது, அதனால் நீர் வந்து ஆவியாகாமல் முழுமையாக நம்ம அளித்த நீர் எல்லாமே முழுமையாக பயிருக்கு கிடைக்கும். பயிர் கழிவுகள் இல்லை, நான் இப்போ தான் 3 மாதம் வந்து வெற்றி நிலமாக போட்டுட்டு கொடை பருவத்தில் வெற்றி நிலமாக போட்டுட்டு இப்போ தான் நான் வந்து முதல் பருவம் பயிர் எடுக்க போகிறேன், பயிர் கழிவு இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா களை கொத்தி வச்சுட்டு மே மண்ணை சுரண்டி விடலாம். அடிமண்ணுக்கும் மேமண்ணுக்கும் உள்ள அந்த இணைப்பை துண்டிச்சிட்டோம்னாலே மேமண் காஞ்சிரும், பட் அடிமண் நீரும் இருந்துகிட்டே இருக்கும், ஆவியாகாது, பயிருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அடுத்து உபரி நீர், ஒருவேளை அதிகமான மழைப்பொழிவு வருது அல்லது நல்ல நீர் அதிகமாக கிடைக்குது, கிடைக்கும்போதே சேர்த்து வச்சுக்கலாம் இல்லையா, அந்த உபரி நீர் வந்து எவ்வாறு சேமிப்பது? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்திலேயே சேமிக்கலாம் ஒரு வழி. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா ஒரு சிறு நிலப்பரப்பில் வந்து பண்ணை குட்டையை அமைத்து அந்த பண்ணை குட்டையில் வந்து அந்த நீரை வந்து நம்ம சேமிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த நிலத்திலேயே சேமிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவு வந்து அதிகமாக இருக்க அந்த ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வயலோட வரப்புகளை வந்து உயர்த்தணும். அடுத்து பாத்தி அமைக்கும்போது பாத்தியோட கரைகளையும் உயரமாக அமைக்கும்போது பெய்யக்கூடிய மழையானது அந்தந்த பாத்தியிலேயே தேங்கி அந்த நிலத்தின் உள்ளேயே முழுமையாக சேகரிக்கப்படுது. சின்ன மழை அதிகமாக வருது, சேமிப்பை கூட உபரி அதிகமாக வருது அப்படின்ற சமயத்தில் முறையான வழிகள் அமைத்து அந்த நீரை வந்து ஒரு சின்ன பண்ணை குட்டை அமைத்து அந்த பண்ணை குட்டையில் வந்து தேக்கலாம். பண்ணை குட்டை அமைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட இருக்கதே அரை ஏக்கர் தான், அதில் ஒரு கால் ஏக்கர் அல்லது ஒரு 10 சென்ட்டை நான் வந்து பண்ணை குட்டிக்கே செலவழித்து என்னோடய உற்பத்தி நிலப்பரப்பு குறையும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த இடத்துல பாசன வசதி ரொம்ப கம்மி, மானாவாரி பயிரும் மழை நம்பி தான் பயிர் போடுறோம். அந்த மாதிரி சமயத்தில் 1/4 அல்லது 10/1 நிலத்தை நீங்கள் வந்து பண்ணை குட்டிக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அந்த 4-5 ஏக்கர் நீங்கள் வந்து மானாவாரி சாகுபடி பண்ணுற இடத்துல ஒரு பருவம் நல்ல பாசன பயிர் மாதிரி சாகுபடி பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து கிணற்று நீர் பாசனம் பண்ணுறதை விட மழை நீரை சேகரித்து பாசனம் பண்ணும்போது அந்த நீரோட தரம் வந்து நல்ல நீராக இருக்கும். ஏன்னா கிணற்று நீரில் பாறையிலிருந்து ஊறி வர்ற தண்ணியில் பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அது வந்து மற்ற விவசாய முறைகளுக்கு ஏற்றதாக இருக்கும். இயற்கை முறை சாகுபடியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருந்தது அப்படின்னா உபயோகப்படுத்துவது கட்டுப்பாடுகள் வந்து அதிகம். அதே நீங்கள் மழை நீரை பயன்படுத்தும் போது அதில் உப்புத்தன்மை இருக்காது, காரமிலத்தன்மை சரியான முறையில் இருக்கும். அதாவது உங்கள் நிலத்திலேயே உபரி நீர் நீங்கள் சேகரித்து பயன்படுத்தும் போது மற்ற ரசாயன உரங்கள் பயன்படுத்தி அந்த நிலத்து தண்ணி வந்தால் தான் அதோடய கழிவுகள் இதில் கலக்கும் அல்லது நகர கழிவுகள் வந்து கலக்கும். நீங்கள் வந்து உங்களோட நிலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தில் இருக்கு அந்த தண்ணியே நீங்கள் உபரி நீரை சேகரித்து பண்ணைக்குட்டியில் சேகரித்து பயன்படுத்தும் போது நீரின் திறம் நல்லாயிருக்கும், பயிரோட வளர்ச்சி மகசூல் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் வந்து இன்னும் சிக்கனமான முறையில் வந்து நீரை பயன்படுத்தும் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் பண்ணலாம். சொட்டு நீர் பாசனம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு மிகச்சிறந்த பாசன முறை அப்படின்னாலே வந்து சொட்டு நீரை பாசனம் தான். நீங்கள் எப்போதுமே தண்ணி வந்து சொட்டு சொட்டாக பயன்படுத்தும் போது, சொட்டு சொட்டாக பாசனம் பண்ணும்போது அதில் உப்புத்தன்மை இருந்தாலும் அல்லது வேறு எதுவும் கழிவுகள் இருந்தாலும் அது வந்து பயிரோட வேறு சென்றடையாது. அந்த நீர் மட்டும்தான் மண்ணோட நுண்துளைகளை கடந்து பயிரோட வேரை வந்து சென்றடையும், மற்றது மண்ணோட மேல்மட்டத்திலேயே தங்கிவிடும். ஸோ இல்லாமல் நம்ம வந்து தெளிப்பு முறை பாசனம் போகிறீங்க, உப்புத்தன்மை கம்மியாக இருந்தாலுமே இலைகள் அது படும்போது வெள்ளையாக படியும், இலைகளோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். வெள்ளையாக உப்பு மாதிரி படியும் போது அதோட ஒளிச்சேர்க்கை திறன் வந்து பாதிக்கப்படும். ஆனால் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போகும்போது நீரை சேமிப்பதோடு மட்டுமல்லாமல் உப்புத்தன்மை இருக்க நீரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதில் இன்னொரு நடைமுறை சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொட்டு நீர் குழாய்களை உப்பு அடைச்சிக்கும், ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உப்பு அடைச்சிக்கும், அதை வந்து நம்ம வந்து அமில உப்பை ஊற்றி அந்த உப்பை வந்து வெளியேற்றும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த சொட்டு நீர் பாசன குழாய்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக எடுத்து உங்களை இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களை தவிர்த்து வேறு ஒரு இடத்துல ஒரு வாளியில் அல்லது ஒரு ட்ரம்மில் வந்து நீங்கள் வந்து அமிலக்கரைசலை தயாரித்து அதில் நீங்கள் வந்து அந்த சொட்டு நீர் குழாய்கள் வந்து கழுவுவதன் மூலமாக அந்த உப்புகளை நீங்கள் இணைக்கலாம். நேரடியாக இயற்கை விவசாய நிலத்தில் வந்து நீங்கள் அமில கரைசலை வந்து செலுத்தி அந்த உப்பை நீக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி முறைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது மண்ணில் வந்து நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பண்ணும்போது நீங்கள் சாதாரண முறையில் பாசனம் பண்ணும் பார்த்திங்கன்னா நீர் வந்து அதிகமாக தேங்கும். எப்போ ஒரு சதுர மீட்டர் நிலப்பரப்பு அளவில் 10 லிட்டருக்கு மேலே தண்ணி தேங்குதோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மண் வந்து ரொம்ப இறுக்கமடையும். மண் இறுக்கமடையும் போது அடுத்தடுத்து நீங்கள் பாசனம் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து எளிதாக மண்ணுக்குள்ளே ஊடுருவி செல்லாது, வழிஞ்சு வெளியே போயிடும். ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் நீர் வந்து சொட்டு சொட்டாக விடும்போது அந்த மண் இறுக்கம் வந்து வராது, களை வளர்ச்சி வந்து கட்டுப்படும், பயிரோட வளர்ச்சி மகசூல் நன்றாக இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து சரியான முறையில் நீரை வந்து மேலாண்மை பண்ணீங்க அப்படின்னா, நல்ல நீரை நீங்கள் நீரை வந்து பரிசோதனை பண்ணி சிறந்த நீராக இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சிறந்த முறையில் நிர்வாகம் பண்ணும்போது இயற்கை முறையில் நீங்கள் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம், நல்ல லாபம் பெறலாம். விவசாய பெருமக்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
நேர்களே, இதுவரை இயற்கை வேளாண்மையில் நீர் மேலாண்மை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் மு. ராஜசேகர் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சியில் பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.